நேற்றைய தினம் சங்கரர் அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு முறைப்படி சந்நியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு குருவை தேடி கிளம்புறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மகாபரிவா இந்த இடத்துல ஒரு 50 பக்கம் அம்மாவோட பெருமையை பற்றி பேசியிருக்கார். அம்மாங்கிற ஸ்தானம் ரொம்ப உயர்ந்தது. ஒரு சந்நியாசி, அதாவது ஒருத்தர் சன்னியாசி ஆகிவிட்டால் அவனுக்கு உலகத்தில் எல்லாரும் அவனை நமஸ்காரம் பண்ணணும். அவள் அப்பா உட்பட எல்லாரும் சன்னியாசிக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் இந்த 4 ஆசிரமங்களில் ரொம்ப உயர்ந்த ஆசிரமம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படின்னு. ஆனால் ஒரு சன்னியாசி அம்மாவை பார்த்தா அந்த சன்னியாசி அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும்னு இருக்கு. எல்லா ரிணத்தையும் ஒருத்தன் துறக்கலாம், ஆனால் மாத்ரு ரிணங்கிறது ஒருத்தன் துறக்கவே முடியாது. அம்மா பர்மிஷன் கொடுத்தா தான் அது துறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் ஏகபுத்திரனாக இருக்கிறதுனால உன்னுடைய அந்திம காலத்தில் நான் உன் பக்கத்தில் வந்து இருப்பேன் அம்மா அப்படின்னு வாக்கு கொடுக்குறார் சங்கர் பகவத் பாதாள். இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ப்ரொஃபஸர் வீணாதன் சொல்லியிருக்கார், ஒரு சங்கர சரித்திரம் படிச்சுட்டு இருந்தாலாம் பெரிவாட்டை, அதில் ஆதிசங்கரர் தன்னுடைய அம்மாவுக்கு அந்திம காலத்தில் வந்து பக்கத்திலிருந்து சம்ஸ்காரம் பண்ணார். சந்நியாசி சம்ஸ்காரம் பண்ணுறது சாஸ்திர விரோதமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணார் அப்படின்னு வந்திருந்தார் அந்த புக்கில். மகாபரிவா, அதாவது ஆதிசங்கர், இது சாஸ்திர விரோதமாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு வந்தது அந்த புக்கில். மகாபரிவா சொன்னாலாம், சங்கர பகவத் பாதாள், நான் சாஸ்திரத்தை மீறறேன் அப்படின்னு சொன்னதும் கிடையாது, சாஸ்திரத்தை மீறினதும் கிடையாது. ஏகபுத்திரனாக இருந்தால் அவன் தன்னுடைய அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணலாம் என்று சாஸ்திரம் அப்படின்னு சொன்னலாம். அந்த அளவுக்கு மகாபரிவாளுக்கு ஆதிசங்கர சாஸ்திரத்தை மீறினார்னு சொல்கிறதுக்கே பொறுக்கலை. அந்த நம்ம மகாபிரிவாளுக்கு கூட பிறந்தவா இருந்ததுனால சம்ஸ்காரம் மற்றவா பண்ணியிருப்பா, அண்ணா பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு சன்னியாசி தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் காலமாயிட்டான்னு கேள்விப்பட்டா கட்டின துணியோட ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். மற்ற உறவுக்காரா யாருக்குமே ஒரு ஸ்நானம் கூட கிடையாது. அப்படி அந்த ஒரு நாளைக்கு வாக்கியார்த்தம் பண்ணிட்டுருக்கா. அப்போது ஒருத்தர் தந்தி ஒன்று எடுத்துகிட்டு வரார். கும்பகோணத்துலேயும் தந்தியா அப்படின்னு பெரியவா கேட்குறா. ஆமா அப்படின்னு அவர் சொல்கிறார். பெரியவா எழுந்துட்டு பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, நேராக போய் அந்த அருவியில் ஸ்நானம் பண்ணுறா. அதுக்குள்ள விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஒரு 100 பேர் கூட வரா, எல்லாருமா போய் அந்த புண்ணியவதியை கரையேற்றுறா. அந்த மாதிரி அந்த மாதிருபக்திங்கிறது எல்லா மகான்களும் காமிச்சிருக்கா. நம்ம சிவன் சார் 93 வருஷங்கள் இருந்தார். அந்த 93, அதாவது அவ அம்மா அப்பா காலமானதுலேருந்து அந்த 93வது வயசில் கூட சிவன் சார் சிராதம் பண்ணார் அம்மா அப்பாவுக்கு. ஒரு ஆற்றுல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவா, முந்தி நாள் வந்து சொல்லுவா. அவர் போய் வாத்தியாரை வச்சுட்டு சிவன் சார் சிராதம் பண்ணார். அவர் சந்யாசம் வாங்கிக்கல, அதிவர்ணாசிரமியாக இருந்தார். ஆனால் அந்த சிராதத்தை கடைசி வருஷம் வரைக்கும் பண்ணார். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சுவாமிகளுக்கு 3 வயசில் அம்மா காலமாயிட்டார், காமாயிட்டார். ஆனால் சந்யாசம் வாங்கிட்ட பின்ன அவரோட 70 வயசில் அவர் தன்னுடைய அம்மாவை நினச்சி கஞ்சலம் விடுறதை நான் பார்த்துருக்கேன். அப்படி அந்த மாதிருபக்திங்கிறது மகான்கள் காமிச்சிருக்கா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காமிச்சிருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அம்மா கூட வந்திருந்தா, ரமணருக்கு அம்மா கூட வந்திருந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அம்மா கிட்ட மதுர் பாபுன்னு ஒருத்தர் ராமகிருஷ்ணருக்கு வேண்டுங்கிறது தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அந்த ராமகிருஷ்ணனுடைய அம்மா கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லுங்களேன், என்னை கேளுங்களேன் அப்படின்னா, அந்த அம்மா, நீ தான் எனக்கு சாப்பாடு போடுற, நான் பார்த்துக்கிறேப்பா, வேணா எனக்கு ஒரு காலனா பொடி வாங்கி கொடு அப்படின்னாலாம். இந்த மாதிரி ஒரு பெரியவாளாக நீங்கள் இருக்கிறனால்தான் இப்படி ஒரு மகான் உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கார். அவர் வந்து நான் உங்களுக்கு ஒரு சொத்து எழுதி வைக்கிறேன், உங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு கேட்குறார். இவன் காலனாக கொடுங்குற அந்த அம்மா. அப்படி அதே மாதிரி வினோபா பாவே தன்னுடைய அம்மாட்ட ரொம்ப பக்தியாக அவர் தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்கார். அதில் அம்மாவை பற்றி ஒரு ஒரு சாப்டர் எழுதியிருக்கார். அதை கஞ்சலம் விடாமல் படிக்கவே முடியாது. அந்த வினோபாபாவோட அம்மா ரொம்ப அவ்வளோ விவேக்கியாக இருந்ததுனால அவர் வினோபாபாவே அவருக்கு ரெண்டு பிரதர்ஸ் மூணு பேருமே பிரம்மச்சாரிகளாக இருந்து சன்னியாசமாட்டாக இருந்து தேச சேவை பண்ணியிருக்காள். இந்த இவா எல்லாரும் அந்த மாதிருபக்தி தான் அம்பாள் பக்தியாக அப்படியே வச்சுட்டுருக்கா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட தோத்தாபுரின்னு ஒருத்தர் வர்றார். அவர் அத்வைத்த வேதாந்தி. அவர் வந்து இவரை இனிஷியேட் பண்ணுறார். மகா வாக்கியங்கள்லாம் உபதேசம் பண்ணி உட்கார வச்சு இவருக்கு இனிஷியேஷன் பண்ணோன்னே இவர் நிர்விகல்ப சமாதியில் போய்டுறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மூணு நாள் அசையாமல் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு ஆச்சரியம், நான் 40 வருஷம் சாதனை பண்ணி எந்த சமாதியில் அனுபவிச்சேனோ அதை இவர் ஒரு செகண்டில் அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு போயிட்டாரேன்னு அவர் பார்த்துட்டே இருக்கார். அப்புறம் எல்லாரும் இவர் மூணு நாளாக பூட்டி வச்சிருக்காரு இந்த தோத்தாபுரின்னு எல்லாரும் வந்து அப்ஜெக்ட் பண்ணோடனே அப்புறம் எப்படியோ அந்த சமாதியிலேருந்து ராமகிருஷ்ணர் வெளில கொண்டு வரா. அந்த தோத்தாபுரிக்கு வந்து இந்த ராமகிருஷ்ணர் காளி பக்தி பண்ணுறது வேடிக்கையாக இருக்குது. என்னமோ அம்மா அம்மான்னு என்னமோ காளி கோயிலில் போய் நீ ஆரத்தி காமிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கியே, நான் உனக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே ராமகிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு பாம்பு அசையாமல் இருந்தாலும் பாம்பு தான், அசைஞ்சாலும் பாம்பு தான், அதனால் சிவமும் சக்தியும் ஒன்று தான், எனக்கு எங்கள் அம்மா வேணும், நான் விட மாட்டேன் காளியை அப்படின்னு சொல்லி அந்த பவதாரிணி கிட்ட பக்தியாக இருக்கார். அந்த தோத்தாபுரிக்கு என்ன வருது, வயத்து வலி வருது, தாங்க முடியாமல் வயிற்று வலி வருது. அவர் போய் கங்கையில் உடம்பு எல்லாம் அனித்யம் அப்படின்னு சொல்லி கங்கையில் போய் விழப்போகிறார். அப்போ அவருக்கு காளி அம்பாவோடய தர்சனம் கிடைக்கிறது. அந்த கங்கை வந்து ஜலமே இல்லாமல் ஆயிடுறது, அவரால் முழுகவே முடியல கங்கையில். அப்போது அம்பாளுடைய மாயின்னு ஒன்று இருக்குது, அம்பாள் அனுகிரகம் பண்ணாதான் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அவரும் சேர்ந்து அந்த பவதாரிணியை அந்த காளியை வழிபடுறார். அப்படி அப்போ இன்னொன்று, ஆதிசங்கர பகவத் பாதாள் அவ்வளவு ஞானத்தோடு இருக்கார். இந்த ஆபத் சந்நியாசம் அப்படின்னு சொல்லி பிரைஷ மந்திரத்தை சொல்லி சந்நியாசம் ஆகிட்டு வெளில வந்தோடனே முண்டனம் பண்ணிட்டு பூனலை அறுத்து போட்டுட்டு குருவை பார்க்க போகிறார். அவ்வளவு ஞானியாக இருக்கிறவர், அவர் என்னத்துக்கு ஒரு குருகிட்ட போய் இந்த தண்டக மண்டலத்தோட சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆதிசங்கரர் லோக குருவாக இருக்க போகிறார், அது அவருக்கு தெரியாது. இருந்தாலும் மகான்கள் எப்படி நடத்தி காமிக்கிறாளோ அதைத்தான் உலகம் பின்பற்றும் அப்படின்னு பகவத்கீதையில் வருது. அந்த மாதிரி நாம் பண்ணுறதை முறைப்படியாக பண்ணணும் அப்படின்னு அவர் குருவை தேடி போகிறார். இவருக்காகவே கோவிந்த பகவத் பாதர் அப்படின்னு நர்மதை நதிக்கரையில் ஒரு குகையில் குரு காத்துருக்கார். இந்த கோவிந்த பகவத் பாதர் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம்னு அந்த அந்த குரு பரம்பரையை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். அது எலாபரேட்டாக நிறைய கதைகள் இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கோவிந்த பகவத் பாதரை போய் தரிசனம் பண்ணுறதுக்காக இவர் இங்கேருந்து காலடியிலேருந்து பல மலைகளையும் நதிகளையும் தாண்டி நர்மதை நதிக்கரையில் இருக்கிற அந்த கோவிந்த பகவத் பாதரை போய் பார்க்க போகிறார். அப்போ நர்மதையில் வெள்ளம் பெருக்கு எடுத்து ஓடுறது. அப்போது ஆதிசங்கரர் தன்னுடைய கமண்டலத்தில் அந்த வெள்ளத்தை அடக்கிடுறார். அப்புறம் சாந்தமாக அதை அந்த கமண்டலத்துலேருந்து வெளியில் போகும்படியாக விடுறார். இதை அந்த குரு பார்த்துட்டுருக்கார். இவர் வந்து கோவிந்த பகவத் பாதரை வந்து நமஸ்காரம் பண்ணுறார். இவருக்கும் குரு தர்சனத்தினால ஏற்கனவே ஞானி, அந்த குரு தர்சனத்தினால மேலும் பேரானந்தம் ஏற்படுறது. நமஸ்காரம் பண்ணுறார், நீ யார் அப்படின்னு கேட்குறார் கோவிந்த பகவத் பாதர். அப்போ சங்கரர் சொல்கிறார், தசஸ்லோகி அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகங்கள், நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த இந்திரியங்கள் கிடையாது, நான் சிவப்பும் கிடையாது, வெளுப்பும் கிடையாது, பருமனும் கிடையாது, உள்ளியும் கிடையாது, நான் வந்து சிவஸ்வரூபம், கேவல சிவோகம் அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகம் அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். அப்போது உனக்கு அதான்ப்பா காத்திருந்தேன்னு சொல்லி மகா வாக்கியங்களை உபதேசம் பண்ணி அந்த கோவிந்த பகவத் பாதர் இவருக்கு முறைப்படி சங்கரருக்கு தீக்ஷா நாமம் கொடுத்து, சங்கரர்னே தீக்ஷா நாமம் இருக்கு, அவருக்கு சந்நியாசம் கொடுக்குறார். அந்த குருவுக்கு கொஞ்ச நாள் சுஷ்ரூஷை பண்ணிட்டு அங்கே இருக்கார். அப்புறம் 16 வருஷம் தானே ஆயுசு, அதனால இவர் பெரிய காரியங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த குரு உனக்கு வியாசாச்சாரியனுடைய கட்டளை எங்கிட்ட நீ வருவேன்னு சொல்லியிருந்தா, நீ காசியில் போய் பிரஸ்தானத்ரய பாஷ்யம் அப்படின்னு 10 உபனிஷத்துகள் முக்கியமாக இருக்கு, அந்த 10 உபனிஷத்துகளுக்கும் மேலும் அந்த பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரம் அப்படின்னு வியாசர் வேதத்திலேருந்து சூத்திரங்களாக சிலதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கார், அதுக்கும் பாஷ்யம் எழுதணும், அத்வைத்தந்தான் தத்துவம் அப்படிங்கிறத நீ புரிய வைக்கணும் அப்படின்னு குரு ஆக்ஞை பண்ணார். அப்படியே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாள் சங்கராச்சாரியாள் கிளம்பி காசிக்கு போகிறார். காஷ்யாந்து காஷ்யதே காஷி, காஷி சர்வ பிரகாஷிகா அப்படின்னு, காஷினாலே ஒளின்னு அர்த்தம், ஒளிமயமான அந்த விஸ்வநாத க்ஷேத்திரம், விசாலாட்சியோட விஸ்வநாதர் இருக்கார், அன்னபூரணி இருக்கார், காலபைரவர் இருக்கார், டுண்டி கணபதி இருக்கார், அந்த மணிகர்ணிகா கட்டத்தில் முக்தி மண்டபத்தில் உட்கார்ந்துண்டு ஆதிசங்கரர் இந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் விளக்கங்களை சொல்கிறார். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள், 56 தேசத்துலேருந்து சிஷ்யர்கள் வந்து சேர்ந்து எல்லாரும் அவருடைய வாக அமிர்தத்தை அந்த தேனை குடிக்கிறா, அதனால எல்லாருக்கும் தெளிவு ஏற்படுறது, நம்முடைய மதத்துக்கே அதனால ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுறது, ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லாரும் அவாவா தேசத்தில் போய் அந்த அத்வைத்த தத்துவம்பா, மற்றதெல்லாம் சித்தாந்தம் கொள்கை, அத்வைத்தங்கிறதான் உண்மைங்கிறதா தத்துவம் அப்படின்னு சொல்லுவா, அந்த அத்வைத்த தத்துவத்தை உலகத்தில் பிரகாசிக்க பண்ணுறார். அப்புறம் இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள் எழுதுகிறார். இது இன்னி வரைக்கும் ஆதிசங்கரர் எழுதின கீதா பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக, ஈக்குவலாக ஒரு இன்டலெக்சுவல் புக்கே இல்லைங்கிற அளவுக்கு உலகம்லாம் எல்லா பாஷையிலையும் எல்லா தேசத்துலேயும் இதை இன்னுக்கும் கொண்டாடுறா. நம்ம மகாபெரிவா வந்து இதுக்கு பாடம் எடுத்து இன்னும் அதை ஜொலிக்க பண்ணால் இந்த பாஷ்யத்தை அதோட பெருமை தெரியணுங்கிறதுக்காக வியாசாச்சாரியாலே வந்து ஆதிசங்கரர்கிட்ட வாதம் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம தென்தேசத்தேந்து சனந்தனர் அப்படின்னு ஒருத்தர் போய் முதல்ல ஆதிசங்கரர்கிட்ட பிரதம சிஷ்யராக சேர்ந்துக்கிறார். அந்த சனந்தனர் ஒரு வாட்டி ஆதிசங்கரர் கங்கை கரையில் ஸ்நானம் பண்ணிட்டுருக்கார், ஒரு அக்கறையில் சனந்தனர் இருக்கார், ஸ்நானம் பண்ணிட்டு துண்டு எடுத்துன் வாங்குறார். அவர் ஆச்சாரியால் துண்டு கேட்குறாரே, ஸ்நானம் பண்ணிட்டு ஈரமாக நிற்கிறாரேன்னு அந்த கங்கை மேலேயே நடந்து வரார். அவருக்கு கங்கை 6 நடுவில் இருக்கிறது கூட தெரியல, அவர் நடந்து வரார். அவர் நடக்கிற ஒவ்வொரு ஜலத்தில் காலை வச்ச ஒவ்வொரு இடத்துலையும் கங்காதேவி ஒரு தாமரை புஷ்பத்தை வர வச்சு அவரை விழாமல் காப்பாற்றுறா. இங்கே வந்து சேர்ந்தோடனே எப்படி வந்தேங்கிறார், தெரியலேன்னொன்னே பின் திரும்பி பாருனா அங்கே ஒரு நிறைய தாமரைகள் இருக்கு, நீ இன்னிலிருந்து பத்மபாதர் அப்படின்னு விளங்குவாய், நீ உன்னோட குரு பக்தினால இந்த ஆற்றையே தாண்டினியே அப்படின்னு சொன்னபோது உங்களுடைய சரணத்தை பிடிச்சுண்டா பவக்கடலையே தாண்டலாம், ஒரு ஆறு தாண்டது என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னாராம். அந்த சனந்தனர் பத்மபாதர் சிஷ்யராக இருக்கார். வியாசாச்சாரியால் ஒரு கிழவராட்ட வந்து இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துலேயும் அந்த கீதா பாஷ்யத்துலேயும் இவரோட வாதம் பண்ணுறார். இந்த வாதத்தில் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, குண்டி வாதம், விதண்டா வாதம்லாம் இருக்குது, எல்லா விதமான வாதங்களும் பண்ணுறார். அப்போது பத்மபாதர் பார்த்துட்டே இருக்கார். அவர் பத்மபாதர் சொல்கிறார், வந்திருக்கிறது விஷ்ணு சுரூபமான வியாசர், இங்கே உட்கார்ந்துருக்கிறது சாட்சாத் பரமேஸ்வர சுரூபமான சங்கரர், இவா ரெண்டு பேரும் வாதம் பண்ணால் யாரால் யார் ஜெயிக்க போகிறா, ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ வியாசாச்சாரியால் சுயரூபத்தை காமிச்சு சங்கரர்கிட்ட, நீ பண்ண இந்த பாஷ்யத்தில் யாருமே எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது, இது இதுக்கு மேலே ஒரு வாதமே பண்ண முடியாதுன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் உனக்கு பரீட்சை பண்ணேன், இந்த உலகத்தில் இந்த உன்னுடைய பாஷ்யங்கள் ரொம்ப பிரசித்தியாக விளங்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுற. அப்போ ஆச்சாரியால் எனக்கு 16 வருஷம் ஆயிடுத்து, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், கைலாசத்துக்கு போகிறேன்னு சொல்கிறார் சங்கராச்சாரியால். அப்போ வியாசாச்சாரியால் சொல்கிறார், இல்லை நான் உனக்கு 16 வருஷம் ஆயுசு தரேன், நீ 32 வருஷங்கள் இந்த பூமியிலிருந்து இந்த பாரத தேசம் முழுக்க விஜயம் பண்ணி சங்கர திக் விஜயம்னு பேர். எல்லா க்ஷேத்திரங்களும் போய் இந்த உன்னுடைய பாஷ்யத்தை பண்டிதர்களுக்கு சொல்லிக் கொடு, உன்னுடைய தர்ஷனத்தினாலே ஜனங்கள்லாம் திருந்துவா, இன்னும் நிறைய நீ பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அப்படி 8 வயசு சன்னியாசத்தினால 16 ஆச்சு, இப்போ வியாசாச்சார அனுகிரகத்தினால ஆதிசங்கரருக்கு 32 வயசு ஆச்சு. இந்த 32 வருஷங்களில் அவர் பண்ணது, மகாபெரிவா சொல்றா 32 வருஷங்களில் அவர் பண்ணது யானை மாதிரி இருந்தா, நாங்கள்லாம் பண்ணது கொசு மாதிரி. என்னமோ எங்களையும் அபிநவ சங்கரர் சர்வஜ்ஞன்னு கொண்டாடுறா, அவரோட பெருமையே தனி அப்படின்னு மகாபெரிவா இந்த விடாமல் சொல்வா. பெரிவாளோட பணிவு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மடத்தில் பெரிவா வந்தபோது தனக்கு கைங்கரியம் பண்ணுவாள்லாம், எப்படி அவளோட கிரகஸ்தாசிரமத்தோட சிரமங்களெல்லாம் பார்க்காம எவ்வளோ தியாக புத்தியோடு இந்த மடத்துக்காக எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு என்னை வந்து வழிபடுத்தினது அவள் தான். என்னமோ மகாபெரிவாளுக்கு அவரை வந்து தப்பெல்லாம் திருத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்து என்னை இந்த பீடத்துக்கு தகுதியாக அவள் தான் ஆக்கினா. அவளுக்கெல்லாம் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். அவள் எனக்கு ஏதாவது ஒன்று திருத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுவா, நீங்கள் சன்னியாசி உங்களுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு அப்படி எனக்கு சர்வீஸ் பண்ணிருக்கான்னு. அவளோட கொள்ளு பேர் எள்ளு பேர் வரைக்கும் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் பெரிவா ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருந்தா ஞாபகம் வச்சுட்டு. அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் காசி க்ஷேத்திரத்தில் இன்னும் சில திருவிளையாடல்கள்லாம் இருக்கு. விஸ்வநாதர் சண்டாளனா வந்தது, அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம.